إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري مدبركري الله من أديار هلي உங்கள் முன்னால் அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்தும் அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் கண்ணியத்திற்குரிய குடும்பத்தார் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறியவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுவிடத்திலே இம்மை மறுமையின் நன்மைகளை வேண்டியவனாக அல்லாஹுடைய மன்னிப்பை அல்லாஹுடைய அருளை வேண்டியவனாக சொர்க்க வாழ்க்கையை வேண்டியவனாக நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடியவனாக இந்த ஹுத்பா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹுடைய உபதேசங்களை கேட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரைகளை கேட்டு அதன்படி வாழ்கின்ற நல்ல மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பொதுவாக எந்த ஒரு அமலை மனிதன் உணர்வு பூர்வமாக ஈமானிய சிந்தனையோடு இறை அச்சத்தோடு அந்த அமலை அல்லாஹ் என் மீது ஏன் கடமையாக்கினான், இந்த அமலால் எனக்கு இம்மை மறுமை நன்மைகள் என்ன என்ற அந்த உணர்வோடு சிந்தனையோடு அந்த அமலை செய்வானேயானால் கண்டிப்பாக அந்த அமல் மூலமாக அல்லாஹு தஆலா அந்த அடியானுக்கு அவன் என்ன அந்த அமலில் வாக்களித்தானோ அதை அவனுக்கு கொடுப்பான். யார் ஒரு அமலை வெறும் சடங்காக மாற்றிக்கொள்வார்களோ அவர்களுடைய அதாவது உணர்வில்லாமல் அதனுடைய தாத்பரியங்களை புரியாமல் செய்யப்படுகின்ற சடங்காக சம்பிரதாயமாக ஒரு வழமையான ஒரு காரியமாக மாற்றிக்கொள்வார்களோ அவர்கள் வேண்டுமானால் நான் இந்த கடமையை நிறைவேற்றிவிட்டேன் என்று அவர்கள் தங்களது மனதிலே திருப்திப்படலாமே தவிர அல்லாஹுவிடத்திலே அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட உயர்ந்த ஒரு அமலாக ஆகுமா? அந்த அமல் மூலமாக என்ன மாற்றங்கள் அடியானிடம் வர வேண்டும் என்று அல்லாஹு தஆலா விரும்புகிறானோ அந்த மாற்றங்கள் வருமா? அந்த அமலுக்கு என்னென்ன உயர்ந்த நன்மைகளை அல்லாஹு தஆலா இம்மையிலும் அருமையிலும் வாக்களித்திருக்கிறானோ அந்த உயர்ந்த நன்மைகளை அவன் கிடைக்கப் பெறுவானா என்றால் கண்டிப்பாக முடியாது சகோதரர்களே. ஏன் இந்த விஷயத்தை நான் ஆரம்பத்தில் கூற விரும்புகிறேன் என்றால், நம்முடைய நோன்பு நமக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்வதற்காக மிக உயர்ந்த வணக்கமாகிய அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான வணக்கமாகிய இந்த நோன்பை ஒரு உயிரோட்டம் உள்ள சிந்தனை உள்ள புரிந்து உணர்ந்து இறையச்சத்தோடு செயல்படுத்தப்படுகின்ற ஒரு அமலாக நாம் ஆக்க வேண்டும். சடங்காக வழமையாக உணர்வில்லாமல் செய்யப்படும் ஒரு காரியமாக நாம் ஆக்கிவிடக்கூடாது. நோன்புனுடைய மகத்துவத்திற்கு எத்தனையோ வசனங்களை சொல்லலாம், எத்தனையோ ஹதீஸுகளை சொல்லலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் குதுசி அல்லாஹ் கூறுகிறான், குல்லு அமலி இப்னி ஆதம லஹு இல்லா ஸௌம் ஃபஇன்னஹு லீ வ அன அஜ்ஸி பிஹி. ஆதமுடைய மகனின் அமல்கள் எல்லாம் அவனுக்குரியது. நோன்பை தவிர இந்த நோன்பு எனக்காக உரியது, இந்த நோன்பு எனக்காக உரியது, நான் இந்த நோன்புக்கு விசேஷமாக கூலி வழங்குவேன். அல்லாஹு அக்பர். குல் அமல் இப்னி ஆதம், எல்லா அமல்களையும், தொழுகை, ஹஜ், மற்ற தர்மங்கள், எல்லா அமல்களையும் அல்லாஹ் உடைய கட்டளைக்காக, அல்லாஹ் நம்மீது அவன் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அந்த ஏவலின் அடிப்படையில் தான் செய்கிறோம். சகோதரர்களே, இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். அல்லாஹுவை நெருங்குவதற்காக அல்லாஹு தஆலா பல இபாதத்துகளை நமக்கு வகைப்படுத்தி கொடுத்திருக்கிறான். அடியான் ஒரு இபாதத்திலிருந்து இன்னொரு இபாதத்தின் பக்கம் அவன் சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஒரு இபாதத்தில் அவனுக்கு சோர்வு ஏற்பட்டால் இன்னொரு இபாதத், ஒரு இபாதத்து முடிந்தால் இன்னொரு இபாதத் என்று வகைப்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய அல்லாஹு தஆலா ஒவ்வொரு இபாதத்திலும் அந்த இபாதத்து மேற்கொள்ளப்படுகின்ற அந்த அமைப்பை வைத்து, அந்த இபாதத்திலே அடியான் ஈடுபடுகின்ற அந்த அமைப்பை வைத்து அல்லாஹு தஆலா அவனுடைய ஞானத்தின் அடிப்படையிலே பல நன்மைகளை, பல வெகுமதிகளை வாக்களிக்கின்றான். ஹஜ்ஜுடைய பாடங்களில் எடுத்து பாருங்கள், ஹஜ்ஜுக்காக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கூறியிருக்கக்கூடிய நன்மைகள், யார் ஹஜ்ஜு செய்து திரும்பி வருவாரோ, பாவங்கள் இல்லாத ஹஜ்ஜாக, நன்மை செய்த ஹஜ்ஜாக அவர் திரும்பி வருவாரோ, அவருடைய தாய் அவரை பெற்ற தினத்தில் எப்படி அவர் இருந்தாரோ அதுபோன்று அவர் திரும்பி வருவார் என்று அல்லாஹு தஆலா அதற்கு ஒரு விசேஷமான ஒரு நன்மையை அல்லாஹு தஆலா வாக்களிக்கின்றார். சகோதரர்களே, அப்படித்தான் இந்த நோன்பை எடுத்துக்கொள்ளும் போது அல்லாஹு தஆலா எல்லா அமல்களும் என்னுடைய அடியானுக்காக இருக்கும் போது இந்த நோன்பு விசேஷமாக எனக்காக இருக்கிறது, நான் இதற்காக கூலி வழங்குவேன். சகோதரர்களே, அப்படி என்றால் இந்த நோன்பிலிருந்து அல்லாஹ் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான்? நாம் பசித்திருப்பதும் நாம் தாகித்திருப்பதும் இதுதான், நம்மை பட்டினி போடுவது, நம்மை தாகித்திருக்க வைப்பது, இதுவா அல்லாஹுடைய நோக்கம் என்றால், அன்பு சகோதரர்களே, இதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா நம்மிடத்திலே ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறான். சில ஈமானிய உணர்வுகளை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நம்முடைய கல்பிலே ஒரு முக்கியமான சிஃபத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதைத்தான் அல்லாஹ் கூறுகிறான், தக்வா, இறை அச்சம் உள்ளத்திலே வர வேண்டும். இது ஈமானுடைய சார் என்று சொல்லலாம், ஈமானுடைய ஹுலாசா. ஈமானும் தக்வாவும் பின்னி பிணைந்திருக்க வேண்டும், நம்பிக்கையும் இறை அச்சமும் பின்னி பிணைந்திருக்க வேண்டும், இரண்டும் பிரிந்துவிடக்கூடாது. இந்த தக்வாவை வைத்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எல்லா அமல்களுடைய நன்மைகளை வாக்களிக்கின்றான். இந்த தக்வா இருந்தால்தான் நமக்கு ஹிதாயத், இந்த தக்வா இருந்தால்தான் அல்லாஹ்விடத்திலே நமக்கு மன்னிப்பு, இந்த தக்வா இருந்தால்தான் நமக்கு அல்லாஹ்விடத்திலே சொர்க்கம், இந்த தக்வா இருந்தால்தான் நமக்கு நாளின் மறுமையிலே நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு என்று இந்த தக்வாவின் மீது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் ஏராளம். அந்த அல்லாஹுடைய வாக்குறுதிகளை நாம் அடைய பெற வேண்டும் என்றால், அன்பு சகோதரர்களே, கண்டிப்பாக அதற்கு நமக்கு தேவை தக்வா. அந்த தக்வாவை கொடுக்கக்கூடியதாக இந்த நோன்பு இருக்கிறது. இந்த தக்வா என்று நாம் எடுத்துக்கொள்ளும் போது இங்கே ஒரு சில விஷயங்களை நாம் கவனத்திலே எடுக்க வேண்டும். அதாவது, பொதுவாக ஒவ்வொன்றும் சில வெளிப்படையான செயல்களில் இன்று சுருங்கிவிட்டிருக்கும் போது அதிலிருந்து வெளியேறி விசேஷமாக விசாலமாக நாம் சிந்திக்க வேண்டும். தக்வா என்பது ஒரு ஆடையில் உள்ள ஒரு விஷயம் அல்ல, அல்லது சில பேச்சுகளில் உள்ள ஒரு விஷயம் அல்ல, அல்லது ஒரு குறிப்பிட்ட அமலில் உள்ள ஒரு விஷயம் அல்ல. சிலர் என்ன செய்வார்கள், முதல் சஃபிலே தொழுபவர்களை பார்த்து தக்வாவுடையவர்கள் என்று சொல்வார்கள். அது மட்டுமா தக்வா என்றால் அது இல்லை. சிலர் தாடி நீளமாக வைத்திருந்தால் தக்வாவின் அடையாளமாக புரிந்து கொள்வார்கள். அது மட்டுமா தக்வா என்றால் அது மட்டும் தக்வாவாக ஆகாது. இப்படி வெளிப்படையான சில அமல்களை வைத்து, சில அடையாளங்களை வைத்து தக்வாவை முடிவு செய்வார்கள். சகோதரர்களே, அப்படி அல்ல. சில அடையாளங்களாக வெளிப்பாடுகளாக அவை இருக்கலாமே தவிர, தக்குவா என்பது அல்லாஹுடைய வேதத்திலே மிக விசாலமான பொருளுடன் பேசப்படக்கூடிய ஒன்றாகும். அதிலே முதலாவதாக தக்குவா என்பது தௌஹீத், ஷிர்க்கு கலக்காத, இணை வைத்தல் கலக்காத அந்த தௌஹீத் முழுமையான உண்மையான உயர்ந்த தக்குவாவாக இருக்கிறது. கவனியுங்கள், ஷிர்க்கு கலக்காத உறுதியான, எப்படி அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி பல வசனங்களிலே நமக்கு கூறும்போது ஹனீஃபன் வமா கான மினல் முஷ்ரிகீன், ஹனீஃபன் வலம் யக்கு மினல் முஷ்ரிகீன், அவர் ஹனீஃப் என்றால் தௌஹீதிலே உறுதியாக இருப்பது, ஓர் இறையை நம்புவதில், அந்த ஓர் இறையை வணங்குவதில், அவனை மட்டும் சார்ந்து இருப்பதில், அவனை மட்டும் சார்ந்து இருப்பதில், அவனை வழிபடுவதில் உறுதியாக இருப்பது, நிலைகுலையாமல் இருப்பது, எத்தகைய அச்சுறுத்தலையும் அந்த விஷயத்தில் எதிர்த்து நிற்பது, தாங்கிக் கொள்வது. உலம் எக்கும் இடல் முஷிரிக்கின், மீண்டும் அதை அல்லாஹ் உறுதிப்படுத்துகின்றான், அவர் இணை வைப்பவர்களில் உள்ளவர் அல்ல. ஆகவே அன்பு சகோதரர்களே, தக்வாவுடைய முதல் படி, தக்வாவுடைய உயர்ந்த அந்த நிலை என்பது தௌஹீத் முழுமையாக இருக்க வேண்டும். தௌஹீதுடைய எல்லா வகைகளும், வணக்க வழிபாட்டிலே தௌஹீத், தவக்குல் அல்லாஹுவை சார்ந்திருப்பதிலே தௌஹீத், அல்லாஹுவை பயப்படுவதிலே தௌஹீத், அல்லாஹுவை ஆசை வைப்பதிலே தௌஹீத், அல்லாஹுவிற்கு கீழ்ப்படிந்து நடப்பதிலே தௌஹீத், இப்படியாக தௌஹீதுடைய எல்லா வகைகளும், தௌஹீது சார்ந்த அந்த வணக்க வழிபாடுகள் அனைத்திலும் அடியான் அந்த விஷயத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியின் தோழர்கள் சஹாபாக்களுக்கு இதை அவர்களுடைய இயற்கையாக ஆக்கிவிட்டான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த இடத்தில் கலிமத்து தக்வா என்பது கலிமத்து தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹு தஆலா சஹாபாக்களுக்கு தக்வாவுடைய இந்த திருக்கலிமாவை, அதாவது தௌஹீதுடைய இந்த திருக்கலிமாவை அவர்களுடைய வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒன்றாக, அவர்களுடைய வாழ்க்கையில் ஒன்றிணைந்த ஒன்றாக ஆக்கிவிட்டான். அந்த ஈமான் அவர்களுடைய உறுதியை, ஈமானிலே அவர்களுக்கு இருந்த அந்த உறுதியை, அல்லாஹுவை வணங்குவதில், அல்லாஹுவை மட்டுமே பயப்படுவதில், அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்திருப்பதிலே அல்லாஹு தஆலா அந்த சஹாபாக்களுக்கு சொன்னான், இவர்களோடு இந்த கலிமத்து தக்வா இணைந்து விட்டது, இவர்களிலிருந்து இந்த கலிமத்து தக்வா பிரியாது, இவர்கள் இந்த கலிமத்து தக்வாவிலிருந்து பிரிய மாட்டார்கள். எத்தனை சம்பவங்களை சொல்லலாம் சகோதரர்களே, முந்தைய சமுதாயத்தவர்களுக்கும் நம்முடைய நபியின் உயர்ந்த சமுதாயமாகிய சஹாபாக்களுக்கும் இடையிலே இருந்த இந்த வித்தியாசம். அந்த சமுதாயம் எப்படி என்றால், கொஞ்சம் எதிரிகளை பார்த்து விட்டால், எதிரிகளின் சில அச்சுறுத்தல்கள் அவர்களுக்கு ஏற்பட்டால், ஏதாவது சில பயம் ஏற்பட்டால், நபியை அப்படியே தனியாக விட்டுவிட்டு ஓடிவிடுவார்கள், ஈமானை மறைத்துக் கொள்வார்கள், நாங்கள் முஸ்லிமே இல்லை என்று சொல்லி கூட ஓடிவிடுவார்கள். ஆனால் சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த சஹாபாக்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், திரும்ப திரும்ப கேட்கிறார்கள், பத்ரு போரிலே என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்று முஹாஜிர்கள் பதில் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள், அல்லாஹுவின் தூதரே நாம் போருக்கு போகலாம் போருக்கு போகலாம் என்று. அப்போது அன்சாரிகள் புரிந்து கொள்கிறார்கள், அல்லாஹுவின் தூதரே நீங்கள் திரும்ப திரும்ப கேட்பதை பார்த்தால் எங்களிடத்திலிருந்து பதிலை எதிர்பார்ப்பது போலல்லவா இருக்கிறது என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், நான் உங்களிடத்திலிருந்து பதிலை எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் இருந்த ஒப்பந்தம் என்னவென்றால், மதினாவில் ரசூலுல்லாஹுவை வைத்து பாதுகாக்க வேண்டும், மதினாவிற்கு வெளியே சென்று போர் செய்வதோ எதிரிகளை தாக்குவதோ அன்சாரிகளோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் இல்லை. ஒப்பந்தத்தில் இல்லாத ஒன்றை அந்த அன்சாரிகளின் மீது வலுக்கட்டாயமாக திணிப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவில்லை. ஆகவே அந்த அன்சாரிகளுடைய விருப்பத்தை எதிர்பார்த்தார்கள், அவர்களுடைய மனநிலை என்ன என்று எதிர்பார்த்தார்கள். அன்பு சகோதரர்களே, அப்போது அன்சாரி ஒருவர் எழுந்திருக்கிறார், சொல்கிறார், அல்லாஹுவின் தூதரே, என்ன நாங்கள் இஸ்ரவேலர்கள் மூசா நபிக்கு சொன்னது போன்று சொல்வோமா? இஸ்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாதிலா இன்னா ஹஹுனா காஇதூன். மூசாவே, நீயும் உங்களது இறைவனும் செல்லுங்கள், போர் செய்யுங்கள், நீங்கள் வெற்றி பெற்று விட்டால் நாங்கள் வருகிறோம், இங்கேயே நாங்கள் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறோம் என்று அந்த இஸ்ரவேலர்கள் சொன்னது போன்றா சொல்வோம்? இல்லை அல்லாஹுவின் தூதரே, நாங்கள் உங்களை நம்பிக்கை கொண்டோம், எங்களை கடலின் ஆழத்திற்குள் மூழ்க சொன்னாலும் நாங்கள் மூழ்கிவிடுவோம், எங்களை மலையிலிருந்து குதிக்க சொன்னாலும் நாங்கள் குதிப்போம், மதினாவிற்கு அருகில் உள்ள பதிருக்கல்ல, எங்களை மக்காவிற்கு அருகில் உள்ள பர்குல் ஹிமாத் என்ற இடத்திற்கு அழைத்து சென்று எங்களை போரில் ஈடுபடுத்தினாலும் நாங்கள் உங்களை விட்டு பின்வாங்க மாட்டோம். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, இது தக்குவா, ஈமானுடைய உறுதி தக்குவா. உஹது போரிலே கடுமையான காயம், 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், மிச்சம் இருந்த எல்லா சஹாபாக்களும், அதிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட, முகத்திலே காயம், தலையிலே காயம், உடலிலே காயம், இப்படி அல்லாஹுவின் தூதரிலிருந்து எல்லா சஹாபாக்களும் காயப்பட்டிருந்தார்கள். அபு சுஃபியான் மீண்டும் மதீனாவை தாக்க வருகிறார் என்று செய்தி வருகிறது. கடுமையான காயத்தில் இருக்கிறார்கள், அதாவது ஆயுதங்களை எடுத்துக்கொண்டல்ல, சுயமாக தானாக வெறும் மனிதனாக நடந்து செல்வதே முடியாத ஒரு நிலை. சகோதரர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு கொடுத்தார்கள், நாம் போருக்கு புறப்பட வேண்டும் என்று. அந்த காயத்தோடு அத்தனை தோழர்களும் போருக்கு புறப்பட்டார்கள், அவர்களில் யாரும் பின்தங்கவில்லை. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், அல்லதீன ஸ்தஜாபு லில்லாஹி வர் ரசூல் மின் பஅதி மா அஸாபஹுமுல் கர்ஹ் லில்லதீன அஹ்ஸனு மின்ஹும் வத்தகவ் அஜ்ருன் அதீம். கடுமையான காயங்கள் ஏற்பட்டதற்கு பிறகு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் யார் பதிலளித்தார்களோ அவர்களுக்கு மகத்தான கூலி இருக்கிறது. அவர்கள்தான் உண்மையான ஈமான் உள்ளவர்கள், அவர்கள்தான் தக்குவா உள்ளவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆகவே சகோதரர்களே, தக்குவா என்பது சில அமலில் உள்ளது மட்டும் என்று எண்ணிவிடாதீர்கள். தக்குவா என்பது முதலிலே ஈமானிய உறுதியிலே, தௌஹீதிலே இருக்க வேண்டும், அல்லாஹுவின் மீதுள்ள தவக்குலிலே இருக்க வேண்டும். எதிரிகளை பார்த்து பயப்படுவது, எதிரிகளை பார்த்து அவர்கள் அடந்தேறி வரக்கூடிய அந்த கூட்டத்தை பார்த்து பயப்படுவது, இது தக்குவாவுக்கும் முரணானது. நீங்கள் என்னதான் முதல் சஃபிலே தொழுதாலும், நீளமான தாடி வைத்திருந்தாலும், அல்லது இன்னும் பல அமல்களை செய்தாலும், அல்லாஹுவை பயப்பட வேண்டிய நேரத்தில், அல்லாஹுவை ரப்பை பயப்பட வேண்டிய நேரத்தில், ரப்பை பயப்படாமல், ரப்பு கைவிட்டு விடுவானோ, எதிரிகள் வந்து விட்டார்களே, என்னுடைய வாழ்க்கை என்னவாகுமோ என்று பயந்தால் அங்கே ஈமான் இல்லை, அங்கே தக்குவா இல்லை. எப்படி இஸ்ரவேலர்களுடைய நிலைமையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். மாட்டிக்கொண்டார்கள், இந்த பக்கம் பெரிய கடல் போன்ற நைல் நதி, பின்னால் ஃபிரௌன். சர்வ சாதாரணமாக அந்த மக்கள் சொல்லிவிட்டார்கள், மூசா இன்னால முத்ரகூன், மாட்டிக்கொண்டோமே என்று. அங்கே அல்லாஹு தஆலா மூசா நபியினுடைய ஈமானை, மூசா நபியினுடைய தக்குவாவை நமக்கு உணர்த்துகின்றான். கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், உடனே மறுத்தார்கள். மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் உடனே மறுத்தார்கள், சி என்ன பேச்சை சொல்லிவிட்டீர்கள், ஒருபோதும் அப்படி அல்ல, நாம் மாட்டிக்கொள்ளவில்லை, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். சகோதரர்களே, இதே இந்த ஈமானிய நம்பிக்கை இந்த உஹது போருக்கு பின்னால் நடந்த அந்த ஹம்ராவுல் அசதிலே, அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்ன நாஸ் கத் ஜமஉ லகும் ஃபஹ்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானா வகாலு ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். எதிரிகள் எல்லாம் மீண்டும் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு சூழ்ந்து உங்களை தாக்க வருகிறார்கள், நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அந்த காயப்பட்ட, அந்த பலவீனப்பட்ட அந்த சஹாபாக்களை அச்சுறுத்தினார்கள், பயமுறுத்தினார்கள். சகோதரர்களே, எத்தகைய ஒரு நெருக்கடியான நிலையிலே அங்கே சஹாபாக்கள் இருந்திருப்பார்கள். 70 சஹாபாக்களை இப்போதுதான் பறிகொடுத்து விட்டு திரும்பி இருக்கிறார்கள். மிக வீரம் மிக்க, துணிச்சல் மிக்க 70 சஹாபாக்கள் சற்று முன், ஒரு சில நாட்களுக்கும் ஒரு சில நாளுக்கு முன் தான் போரிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இங்கே மிச்சம் இருக்கக்கூடியவர்கள் நபியிலிருந்து இறுதி தோழர் வரை படுகாயமுற்றிருக்கிறார்கள், ஆயுதங்கள் இல்லை. இந்த நேரத்திலே அந்த சூழ்ச்சிகள், எதிரிகள் சூழ்ச்சி செய்து வந்திருக்கிறார்கள். சொல்லப்படுகிறது மக்கள் எல்லாம் பெரும் ஆயுதத்தோடு வந்திருக்கிறார்கள், அந்த மக்களை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் போவாதீர்கள் என்று. அல்லதீன காலலகும் இன்ன காலலகும் உன்னாஸ் இன்ன நாஸ் கது ஜமஊலக்கும், பெரும் ஆயுதங்களை ஒன்று திரட்டி வந்திருக்கிறார்கள். ஃபஹ்ஷௌஹும், அவர்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர். அன்பு சகோதரர்களே, ரப்பு அழகாக இந்த வசனத்தை முடிக்கிறான். எதிரிகள் பெரும் ஆயுதத்தோடு உங்களை எதிர்க்க வந்திருக்கிறார்கள், தாக்க அழிக்க வந்திருக்கிறார்கள், பயந்து கொள்ளுங்கள் என்று பயமுறுத்துகிறார்கள். ஆனால் இங்கே சஹாபாக்களுக்கோ இந்த பயமுறுத்தல் ஈமானை அதிகப்படுத்தியது. ஃபஸாதஹும் ஈமானா, ஈமானை அதிகப்படுத்தியது. வக்காலு ஹஸ்புனல்லா, அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், எங்களை பொறுப்பேற்று பாதுகாப்பதற்கு எங்களுக்கு சிறந்த பொறுப்பாளன் அல்லாஹ் இருக்கிறான் என்று. சகோதரர்களே, குறிப்பாக நம்முடைய நேரம் இந்த படிப்பினை பாடத்திற்கு மிக பொருத்தமான நேரம். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். இந்த வாக்கியம் சாதாரணமான வாக்கியம் அல்ல. இதே வாக்கியத்தை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்திலே போடப்பட்ட போது சொன்னார். நெருப்பு குண்டத்திலே போடப்படும் போது அவர் அழகாக சொன்னார், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவன் என்னை பொறுப்பேற்க போதுமானவன் என்று. பொறுப்பேற்பவர்களிலே அவன் மிக சிறந்தவன். சகோதரர்களே, இந்த ரமதானுடைய மாதம் இந்த நோன்போடுதான், இந்த நோன்பிருந்த நிலையில்தான் பல யுத்தங்களை பல போர்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். அதிலும் குறிப்பாக எந்த மக்கா நகரிலிருந்து நாடோடியாக விரட்டி அடிக்கப்பட்டார்களோ, பரம ஏழையாக விரட்டி அடிக்கப்பட்டார்களோ, எல்லா சொத்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டு அல்லாஹுடைய அந்த பள்ளியிலே இரண்டு ரக்காத்து தொழக்கூட அனுமதி இல்லாமல் விரட்டி அடிக்கப்பட்டார்களோ, அந்த மக்கா நகரத்தை, அந்த காபா இல்லத்தை, அந்த குறைஷிகளின் அந்த பூமியை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் வெற்றி கொண்டது, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த பூமியை திருப்பி கொடுத்தது இதே இந்த ரமலானுடைய மாதத்தில் தான். நோன்பு நோற்றவர்களாக சென்றார்கள். இறுதியாக அந்த எதிரியை நாளை யுத்த களத்திலே சந்திக்கின்ற வரை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளை நாம் மக்காவிற்குள் நுழையப் போகிறோம், அங்கே யுத்தம் நிகழலாம், எனவே நீங்கள் நாளை நோன்பிருக்காதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கின்ற வரை எல்லா சஹாபாக்களும் அல்லது பெரும்பாலானவர்கள் நோன்பிலே இருந்தார்கள். ஆகவே சகோதரர்களே, இந்த நோன்பு என்பது ஏதோ நாம் கொஞ்ச நேரம் பசித்திருக்கிறோம், ஏதோ கொஞ்ச நேரம் நாம் தாகித்திருக்கிறோம், இச்சையை தவிர்த்து கொண்டோம் என்று மட்டும் நம்முடைய எண்ணத்திலே குறுகலான அந்த சிந்தனையை கொண்டு வந்து விட வேண்டாம். அதற்கு அப்பாற்பட்டு இந்த நோன்பு என்பது எனக்கு தக்குவாவை கொடுக்க வேண்டும், அந்த தக்குவாவிலே மிக உயர்ந்த நிலை தௌஹீதுடைய தக்குவா, அந்த தக்குவாவிலே மிக உயர்ந்த நிலை தவக்குலுடைய தக்குவா, அந்த தக்குவாவிலே மிக உயர்ந்த நிலை உலகமே என்னை எதிர்த்தாலும் எனது ரப்பு என்னை காப்பாற்றுவான், நான் இந்த உலகத்திலே அழிந்து விட்டாலும் எனக்கு பின்னால் இந்த தீனை நிலைநிறுத்தக்கூடிய, இந்த தீனின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளரை முஜாஹிதை அல்லாஹ் உருவாக்குவான் என்று அந்த உயர்ந்த எண்ணத்தோடு தனது உயிரை அல்லாஹிற்கு யார் கொடுக்கின்றானோ அவன் தக்குவா உள்ளவன், அவன் மூமினானவன். எத்தனை வரலாறுகளை நாம் படிக்கின்றோம் சகோதரர்களே. அஸ்ஹாபுல் உஹுதுத் என்ற சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒரு கை குழந்தையோடு அந்த இறுதியாக அந்த பெண் தான் மிஞ்சி இருக்கிறார். நெருப்பு வாய்க்கால் அங்கே நோண்டப்பட்டிருக்கிறது. இந்த அரசனை ஈமான் கொள், உனது ரப்பை அல்லாஹுவை நிராகரி என்று சொல்லப்படுகிறது. யார் அல்லாஹுவை நிராகரித்து அந்த அரசனை நம்பிக்கை கொண்டார்களோ அவர்கள் விடுவிக்கப்படுகின்றார்கள். யார் அரசனை நிராகரித்து அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டார்களோ அந்த நெருப்பு வாய்க்காலிலே தூக்கி வீசப்படுகிறார்கள். இப்படியாக அந்த ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்றன் பின் ஒன்று ஒருவராக தூக்கி வீசப்படுகிறார். அந்த நேரத்திலே தாய் வருகிறார் கை குழந்தையோடு. எதுவும் அறியாத இந்த குழந்தை என்ன தப்பு செய்தது? நான் தூக்கி போடப்படுகிறேன் ஈமானுக்காக, இந்த குழந்தைக்கு என்ன தெரியும் என்று தடுமாறக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் அந்த குழந்தையை பேச வைத்தான். அந்த குழந்தை சொல்கிறது, இஸ்பிரி யா உம்மா ஃபஇன்னகி அலல் ஹக்கி, என் தாயே நீ பொறுத்துக்கொள், நீ சகித்துக்கொள், நீ உறுதியாக இரு, நீ சத்தியத்தில் இருக்கிறாய் என்று. அந்த தாய் அந்த குழந்தையோடு அந்த நெருப்பு வாய்க்காலிலே விழுகிறார். சகோதரர்களே, இத்தகைய உதாரணங்கள் எல்லாம் நமக்கு அல்லாஹு தஆலா எடுத்து கூறுகிறானே, எதற்காக? அந்த ஈமானுடைய உறுதிக்காக. அந்த ஈமானிலே தடுமாறாமல், அந்த தௌஹீதிலே தடுமாறாமல் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆகவே நோன்பு என்பதை ஒரு சடங்காக, ஒரு வழமையாக நாம் செய்கின்ற ஒரு சின்ன ஒரு அமலாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இறைவனுடைய மிக உயர்ந்த நெருக்கத்தை கொடுக்கக்கூடிய தௌஹீதை, இறை அச்சத்தை, அல்லாஹுவை மட்டும் சார்ந்திருத்தல் என்ற அந்த உயர்ந்த தவக்குலை, அல்லாஹுவை மட்டும் உச்சக்கட்டமாக பயப்படக்கூடிய அந்த ஹஷியத்தை கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த வணக்கம் இந்த நோன்பு. அத்தகைய ஒரு நோன்பாக நாம் அந்த இந்த நோன்பை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு நாம் என்னென்ன அமல்களை செய்ய வேண்டும், எந்தெந்த விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அடுத்து வரக்கூடிய சில ஜும்மாக்களிலே பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய உயர்ந்த ஈமானுடைய நிலையை, தக்வாவுடைய நிலையை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. நம்முடைய ஈமானிலே கோழைத்தன்மை வருவதிலிருந்தும், எதிரிகளை பார்த்து பயப்படுவதிலிருந்தும், சூழல்களை கவனித்து நம்முடைய ஈமானிலே தடுமாற்றங்கள் ஏற்படுவதிலிருந்தும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து அருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.